Educated by anyone else. Sutta, the son, Vadati, says, Esha, this, Tava, your Indra, Satro, O enemy of King Indra. Naisargiki, natural, Yam, this, Mati, inclination, Asya, of him, Rajan, O king, Niyacha, give up, Manyum, your anger, kad, fault, ada, attribute, sma, indeed, ma, do not, na, unto us. Translation, the son of Sukracharya, Hiranyakashipu's spiritual master said, O enemy of King Indra, O king, whatever your son Prahlad has said was not taught to him by me or anyone else. His spontaneous devotional service has naturally developed in him. Therefore, please give up your anger and do not unnecessarily accuse us. It is not good to insult a Brahmana in this way. Text 29. Shri Narada Muni continued, when Hiranyakasipu received this reply from the teacher, he again addressed his son, Prahlad. Hiranyakasipu said, you rascal, most fallen of our family, if you have not received this education from your teachers, where have you gotten it? Purport Srila Vishnu Chakravarti Thakur explains that devotional service is actually Bhadra Sati, not Abhadra Sati. In other words, knowledge of devotional service can be neither inauspicious nor contrary to etiquette. To learn devotional service is the duty of everyone. Therefore, the spontaneous education of Prahlad Maharaj is supported as auspicious and perfect. Text 30. Prahlad Maharaj replied, because of their uncontrolled senses, persons too addicted to materialistic life make progress toward hellish conditions and repeatedly chew that which has already been chewed. Their inclination towards Krishna are never aroused either by the instruction of others, by their own efforts, or by a combination of both. Purport in this verse, the words Matirna Krishna refer to devotional service rendered to Krishna. So-called politicians, erudite scholars, and philosophers who read Bhagavad Gita try to twist some meaning from it to suit their material purposes, but their misunderstanding of Krishna will not yield them any profit. Because such politicians, philosophers, and scholars are interested in using Bhagavad Gita as a vehicle for adjusting things materially, for them constant thought of Krishna or Krishna consciousness is impossible. As stated in Bhagavad Gita, Bhaktyamam Abhijanati. Only through devotional service can one understand Krishna as he is. The so-called politicians and scholars think of Krishna as fictitious. The politicians says that his Krishna is different from the Krishna depicted in Bhagavad Gita. Even though he accepts Krishna and Rama as the supreme, he thinks of Rama and Krishna as impersonal because he has no idea of service to Krishna. This is only business is puna punas charvita charvatanam. chewing the chewed again and again. The aim of such politicians and academic scholars is to enjoy this material world with their bodily senses. Therefore, it's clearly stated here that those who are Grihavrata, whose only aim is to live comfortably with the body in the material world, cannot understand Krishna. The two expressions, Grihavrata and Charvita Charvatanam, indicate that a materialistic person tries to enjoy sense gratification, different bodily forms, life after life, but is still unsatisfied. In the name of personalism, this ism or that ism, such persons always remain attached to the materialistic way of life, as stated in Bhagavad Gita. Bhogaisvaya prasakritam taya pahara chetasam vyavasayatmakabhuri samanavna vidyate. In the minds of those who are too attached to sense enjoyment and material opulence and who are bewildered by such things, resolute determination for devotional service to the Supreme Lord does not take place. Those who are attached to material enjoyment cannot be fixed in devotional service to the Lord. They cannot understand Bhagavan Krishna or his instructions, Bhagavad Gita. Adanta Gobir Vishatam Tamisram, their path actually stores hellish life, as confirmed by Rishabhadev Mahatseva Dvaram Ahurvimukte. One must try to understand Krishna by serving a devotee. The word Mahat refers to a devotee. Mahatmanastumam Parta Diving Prakritam Asrata Bhajantyananya Manaso Gatva Bhutadam Avyayam. O son of Prita, those who are not related to the great souls or under the protection of the divine energy, they are fully engaged in devotional service because they know me as the Supreme Personality of Godhead, original and inexhaustible. A Mahatma is one who is constantly engaged in devotional service 24 hours a day. As explained in the following verses, unless one adheres to such a great personality, one cannot understand Krishna. Hiranyakasipu wanted to know where Prahlad had gotten this Krishna consciousness. Who had taught him? Prahlad sarcastically replied, "My dear father, persons like you never understand Krishna. One can understand Krishna only by serving a Mahat, a great soul. Those who try to adjust material conditions are said to be chewing the chewed. No one has been able to adjust material conditions, but life after life, generation after generation, people try and repeatedly fail. Unless one is properly trained by a Mahat, a Mahatma, or unalloyed devotee of the Lord, there's no possibility of one's understanding Krishna and his devotional service." Translation, Prahlad Maharaj replied, "Because of the uncontrolled senses, persons too addicted to material life make progress towards hellish conditions and repeatedly chew that which has already been chewed. Their inclination towards Krishna are never aroused, either by the instruction of others, by their own efforts, or by a combination of both." So this verse is a reply to this previous verse, which talks about where have you got this particular inclination or idea Supreme Lord Vishnu, etc. And in reply to that, then the teachers hired by Hiranyakasipu said he had a natural inclination. Naisarga ki iyam mati. Somehow it just arose because of his nature. So then in this verse, Prahlad replies, this mati, this attitude of respecting Krishna, does not arise automatically in some people. And then he talks about these people who are addicted to enjoying in the material world. They are Grihavrata, dedicated to living and enjoying in their houses. And consequently, Adanta Gopi, their senses are uncontrolled. And they're in darkness, Tamisram. They actually enter into darkness because of this, which means they go to hell. And it describes their activity of enjoying in their houses to be chewing what has already been chewed, which means once something is chewed, then the nourishment and enjoyment is taken out. And therefore, if we chew it again, it is foolish because there's no taste left. There's no nourishment, anything left in it. So chewing the chewed means repeatedly doing the same activity and not actually getting any enjoyment or any value out of it. So in other words, enjoying in the material world is a hopeless endeavor. So people who are involved in such hopeless endeavor will never develop inclination towards the Supreme Lord. On the other hand, we find that, and he says it cannot happen by one's own endeavors or by others' endeavors or by a combination of both. So this states the qualification for becoming a devotee. So if one is too addicted to sense enjoyment, one cannot be a devotee of the Lord. The teachers, however, said Prahlad had a natural inclination towards the Lord. Of course, we can say natural is there in the spiritual world where we have nitya siddhas who are eternally inclined towards the Supreme Lord. Then in this material world, we have people who are inclined towards the Supreme Lord. How does it happen? It does not happen naturally. We can say the more natural condition is everyone is like this, grihavrata. They are absorbed in material world, chewing the chewed. And that is their natural condition. So how does one become a devotee if everyone else is addicted to enjoying in the material world? It just happens by itself? So the answer is, Prahlad says, no, it doesn't happen by itself. It can't happen. And even getting instructions from others or doing something on your own cannot create that attitude of favorability towards Krishna. So how does it happen? The answer is that it happens because of mercy of devotees. And the example of that is Prahlad. How did he become a great devotee from his birth? So it looked like it was natural because he was born and he was a devotee. Not exactly, because he got instructions from Narada Muni and he got the mercy of Narada Muni when he was in the womb. That is why he became a great devotee. So it didn't happen naturally. It happened by mercy of devotees. So therefore, the cause of bhakti is nothing material. We can't just do endeavors in the material world and get bhakti. And it cannot rise through punyas and karma yoga or by jnana or astanga yoga. These processes will not produce bhakti. And if anybody else, any person, tries to give instructions on these types of processes, it won't work. You won't get bhakti as a result of that.
இங்க நம்ம பிரகலாதர் ஹிரண்யகசிபுவை சந்திச்சது போனதுக்கப்புறம் பகவானை பற்றி சொல்கிறார் பிரகலாதர். அதனால் கோபமடைஞ்ச ஹிரண்யகசிபு பிரகலாதருடைய குருக்கள்கிட்ட கேள்வி கேட்குறார், இவனுக்கு இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர்கள் பதில் சொன்னாங்க, இது தானாக வந்தது அப்படின்னு சொல்லி எங்களை நாங்கள் யாரும் சொல்லித்தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பிரகலாதர் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறார், இது தானாக வர்றது கிடையாது, மற்றவங்க சொல்லியும் வராது, கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படி வரக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் பதில் அளிக்கிறார். யார் ஒருத்தர் இந்த உலக வாழ்க்கையில் ஆர்வமுடையவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இன்பம் எப்படினாலும் வராது அப்படிங்கிறார். அந்த ஆர்வம், பக்தியில் இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஆர்வம் எப்படி வந்தது அப்படிங்கிறத மகாராஜ் வந்து பக்தர்களுடைய கருணையினால் அந்த ஆர்வமானது எழுகிறது அப்படிங்கிறத விளக்கின்றிருக்கார்.
So we should not think of bhakti as a material process that arises like other things in the material world.
இந்த ஜடவுலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மற்ற வழிமுறைகளின் மூலமா உற்பத்தி ஆகுது, அது மாதிரி பக்தியும் மற்றதுனால உற்பத்தி ஆகக்கூடிய ஒன்று அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது.
Though some people may think that bhakti is material and jnana or yoga is spiritual, it's actually the opposite.
சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது பௌதிகமானது, ஞானம் யோகம் இதெல்லாம் ஆன்மீகமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு எதிர்மறையானது தான் உண்மை.
The Bhagavatam, Krishna himself says in the Bhagavatam 11th canto that jnana, Jnana Yoga, which leads to liberation, is only in Sattva Guna.
கிருஷ்ணரே சாட்சாத் அவரே சொல்றார் பாகவதத்துல 11வது காண்டத்துல ஞான யோகமானது ஒருத்தரை சத்துவகுணம் வரைக்குமே கொண்டு வரக்கூடியது அப்படின்னு.
So, the process of bhakti is not material, it is not affected by gunas of the material world.
பக்தி தொண்டினுடைய வழிமுறையானது பௌதிகமானது கிடையாது, அது பௌதிக குணங்களால பாதிக்கப்படக்கூடியதும் அல்ல.
So instead of being an inferior process, Bhakti Yoga is superior to Karma Yoga, Gyan Yoga, or Astanga Yoga.
Bhakti anadu matra padigalukku keela irukkiradhu kedaiyadhu. Karma Yoga, Gyan Yoga, Astanga Yoga, idu ellavattukkum melanadhaga irukkindradhu.
So one may ask the question, of course, why do we have to do yoga at all?
அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், அப்ப நம்ம யோகங்களை பயிற்சி பண்றதுடைய அவசியம் தான் என்ன என்று.
So the answer is given in this verse where it says that those who are simply trying to enjoy in the material world enter into hellish life.
இங்க என்ன பதில் சொல்லப்படுது அப்படினா, யார் ஒருத்தர் வெறும்னா இந்த பௌதிக வாழ்க்கைய அனுபவிக்கிறதுலயே ஆரோக்கியமா இருக்காங்களோ அவங்க எளிமையா நரக வாழ்க்கைக்குள்ளார நுழைறாங்க.
Hellish life means suffering.
நரக வாழ்க்கை அப்படினா துன்பம்.
So the problem in the material world is we try to enjoy, we try to get happiness, but if we do it the wrong way, we get more suffering.
இந்த பௌதிக உலகத்துல நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஏதோ விதத்துல நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நம்ம இதனால விளைவு என்ன அப்படின்னா நம்ம துன்பத்தை தான் அடைகிறோம்.
And we do this not once, but throughout life we try to do this.
நம்ம இதை ஏதோ ஒரு தடவை செய்யறது கிடையாது, வாழ்க்கை முழுக்க அதையே தான் செஞ்சுட்டு இருக்கோம்.
And not only in one life, but all the previous lives we've done the same activity.
இந்த ஒரு வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பூர்வீக வாழ்க்கையிலயும் நம்ம அதே செயலை தான் செய்து கொண்டிருந்தோம்.
So to help the situation, the Supreme Lord gives some very basic instructions called Karma Yoga.
அத்தகைய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக முழுமுதற் கடவுள் ரொம்ப அடிப்படையான ஒரு சில உபதேசத்தை கொடுக்கிறார், அதுதான் கர்மயோகம்.
So this is what we call civilized life.
இது வந்து நாகரிகமான வாழ்க்கைன்னு நம்ம சொல்லலாம்.
Not everyone can do anything they want.
எல்லாரும் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்க முடியாது.
Everybody is subject to rules.
எல்லாரும் சில விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்றாங்க.
Just like in the modern world, each country has a set of laws, and if you don't follow the laws, you get thrown in jail.
நீங்க இந்த நாட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சில குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களை நீங்க பின்பற்றல அப்படின்னா அப்ப நீங்க சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறீங்க.
So Karma Yoga consists of many rules and regulations to regulate people of all types.
அதனால கர்மயோகமானது பல்வேறு விதிமுறைகளை கொண்டு இருக்கு, அதன் மூலமா எல்லா தரப்பட்ட மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெறிப்படுத்துவதற்காக இருக்கு.
So it defines what is right and what is wrong as far as activity is concerned.
இது நாம செய்யக்கூடிய செயல்ல எது சரி எது தவறு அப்படிங்கறத தீர்மானித்து செய்யக்கூடியதாகும்.
So one should have refrained from sinful activity.
ஒருத்தர் பாவ செயல்கள்ல இருந்து தன்னை விலக்கி வைக்க வேண்டும்.
That means uncontrolled sense activity.
அப்படின கட்டுப்பாடு இல்லாம புலனின்பத்தில் ஈடுபடக்கூடிய செயல்கள்.
One should act according to the rules of scripture.
ஒருத்தர் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைக்கு தகுந்தார் போல செயல்பட வேண்டும்.
This means regulated sense enjoyment.
அப்படினா நம்மளுடைய புலன்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று பொருள்.
So the whole point of Karma Yoga is to gradually purify a person so that he is no longer interested in enjoying in the material world.
Karma Yogathinudaiya motta karuthum enna appadina oru manidhanai padipadiyaga thoomaipaduthi adan moolama avan kaala pokkla indha bhaudhi ulagathinudaiya inbathil eedupadamal irupaan endradhukkaga.
Of course we say, well, we can't enjoy in the material world. What is the goal?
Neenga kelvi kekkalam, namma vandu indha bhaudhi ulagathai anubavikka mudiyadhu appadina appa adanal enna kurikol?
The goal is happiness.
குறிக்கோள் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி.
And it's already been stated that you cannot simply enjoy in the material world and think you can be happy. You end up with more suffering.
நீங்க இந்த பௌதிக உலகத்துல தொடர்ந்து இன்பத்திலே இருக்க முடியாது, நீங்க துன்பத்துல தான் போய் முடிய போறீங்கன்னு நாம பார்க்கலாம்.
So if you regulate our activities, we can minimize the suffering and get more enjoyment.
நம்ம நம்மளுடைய செயல்களை நெறிப்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு துன்பங்கள் குறையும்.
However, as we start regulating our activities and getting our enjoyment, we get tired of that enjoyment also.
இருந்தாலும் அந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை நம்ம நெறிப்படுத்த நெறிப்படுத்த நம்ம அதுலயும் நம்ம களைப்படைந்து விடுகிறோம்.
So then we think there must be a better enjoyment.
அப்ப நம்ம நினைக்கிறோம் இதை காட்டிலும் சிறந்த இன்பம் எங்கேயாவது இருந்தாகணும் அப்படிங்கறத பத்தி.
So then the enjoyment of liberation is given.
அப்ப முக்தி அப்படிங்கறதுனுடைய இன்பமானது கொடுக்கப்படுது.
So one be a practices gyana yoga or astanga yoga to get liberation.
ஒருத்தர் ஞான யோகம் அல்லது அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்து முக்தி அடையறதுக்கு முயற்சி செய்றாங்க.
We stop the process of birth, death, old age and disease.
பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி இந்த வழிமுறையை ஒருத்தர் நிறுத்தி விடுகிறார்.
So, this is one solution to the problem of material world. We stop all of this birth and death etc.
இது பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வகையான தீர்வு. பிறப்பு, இறப்பு போன்றவற்றை நம்ம நிறுத்தி விடுகிறோம்.
However, as I said, Krishna concludes that the process of jnana and yoga are not pure. They're actually in the gunas. They are sattva guna.
Na munniye sonna mari Krishna idukku mudiy solrar inda jnanam yogam idellam pakkumana valimirigal illai ena idu gunathila ulle irukku sattva gunathai charndadunu solrar.
So the only process beyond the material world is bhakti yoga.
பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை பக்தி யோகம் மட்டுமே.
So like the other yogas, it also promises happiness.
மற்ற யோகங்களைப் போலவே இந்த யோகத்திலையும் மகிழ்ச்சியானது ஒருத்தருக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது.
Karma yoga promises happiness in the material world, minimum of suffering and maximum of enjoyment.
கர்ம யோகமானது இந்த பௌதிக உலகத்துல ஒருத்தருக்கு இன்பத்தை உத்தரவாதம் கொடுக்குது, துன்பத்தை குறைத்து அதிகமான இன்பத்திற்கு இந்த பௌதிக உலகத்துக்குள்ளார வழிவகை செய்கிறது.
Jnana and Astanga Yoga promise happiness by getting free of material world.
ஞானமும் ஞான யோகமும் அஷ்டாங்க யோகமும் இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியில வர்றதனுடைய மகிழ்ச்சியை ஒருத்தருக்கு உத்தரவாதமாக கொடுக்கிறது.
பக்தி யோகா promises happiness by developing a relationship of devotion with the Supreme Lord.
பக்தி யோகமானது முழுமுதற் கடவுளோட நமக்கு இருக்கக்கூடிய உறவை வளர்த்துக் கொள்றதன் மூலமா வரக்கூடிய மகிழ்ச்சிக்கு நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது.
So this is the recommended process in the Bhagavad Gita and in the Srimad Bhagavatam.
இதுதான் பகவத் கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள வழிமுறையாகும்.
It is higher than karma yoga, jnana yoga or astanga yoga.
இது கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாற்றையும் காட்டிலும் உயர்ந்தது.
It is the only spiritual process beyond the gunas of material nature.
இதுதான் பௌதிக வாழ்க்கையினுடைய குணங்களுக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரே ஆன்மீகமான வழிமுறை.
And it gives the highest happiness.
அது மட்டுமல்லாம இது மிக உயர்ந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது.
Jnana and yoga give liberation. The happiness there is absence of birth, death, old age and disease.
ஞானமும் யோகம் ஒருத்தருக்கு முக்தியை கொடுக்கின்றது. முக்தியினால வரக்கூடிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி அப்படிங்கிறது அங்க இல்லாமல் இருக்கும், அவ்வளவுதான்.
So bhakti also gives that, but it also gives positive happiness.
பக்தி அப்படிங்கிற பக்தியும் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆனா அதோடு இணைந்து நேர்மறையான உயர்ந்த ஒரு இன்பத்தையும் கொடுக்கின்றது.
The positive happiness is the caused by the Supreme Lord, who is the personification of happiness. He is Ananda.
இந்த நேரான ஒரு இன்பமானது ஆனந்தத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுளால நேரடியாக கொடுக்கப்படக்கூடியதாகும்.
Supreme Lord is Sachidananda. He is full of bliss.
முழுமுதற் கடவுள் சச்சிதானந்தம், அவர் முழு ஆனந்தமுடையவர்.
By establishing a relationship with the Lord, we also develop full bliss.
அந்த முழுமுதற் கடவுளோட உறவை வளர்த்துக் கொள்வதன் மூலமா நம்மளும் முழு ஆனந்தத்தை உணர்கிறோம்.
So therefore, this is the actual recommended process for solving all the problems we have in the material world.
அதனால இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கு இதுதான் உண்மையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை.
And at the same time fulfilling the desire of the jiva of the atma to get happiness.
அது மட்டுமில்லாம ஜீவனுடைய உண்மையான விருப்பத்தையும் மகிழ்ச்சி அடையறதுக்கான அதனுடைய தன்மையையும் இதுவே பூர்த்தி செய்கின்றது.
So therefore we have the form of the Supreme Lord.
அதனால தான் நமக்கு முழுமுதற் கடவுள் ஒரு ரூபத்தோட தோற்றம் அளிக்கிறார்.
The form of the Supreme Lord is also happiness.
முழுமுதற் கடவுளின் ரூபமும் ஆனந்தமயமானது.
When we see the form of the Lord, then we can experience that bliss.
நம்ம அவருடைய ரூபத்தை பார்க்கும்போது அதன் மூலமா நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்.
So that is why we have temples.
அதனால தான் நமக்கு இங்க கோயில்கள் இருக்கு.
The temple is exists so that one can see and appreciate the Supreme Lord and His bliss.
கோயில்கள் எதற்காக இருக்கின்றன அப்படின்னா, இந்த கோயில்கள்ல நம்ம முழுமுதற் கடவுளை பார்த்து அதன் மூலமா ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்.
And in this way we can counteract our attraction for the other type of bliss of happiness in the material world.
இதன் மூலமா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிங்கிற அது அதை நம்ம வெற்றி கொள்ள முடியும்.
So Prahlad says here that the happiness of the material world is a disqualification for the happiness of relationship with Krishna.
பிரகலாதர் இங்க சொல்றார், கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய உறவினால ஒருத்தர் பெறக்கூடிய மகிழ்ச்சிக்கு பௌதிக உலகத்தினுடைய மகிழ்ச்சியானது மகிழ்ச்சியானது தடையாக இருக்கும் என்று.
So therefore, seeing the form of the Supreme Lord in the temple is an opportunity to develop that spiritual bliss and decrease our attraction for material things.
அதனால கோயில் இருக்கக்கூடிய பகவானுடைய ரூபத்தை பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். அதே சமயத்துல பௌதிக ஆனந்தத்தின் மேல நமக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை குறைக்கவும் செய்யும்.
The form of the Lord also is special because it gives an opportunity for service.
பகவானுடைய ரூபம் இன்னொரு விதத்திலும் சிறப்புத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா அந்த ரூபமானது நமக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
Bhakti means devotion, but devotion should be expressed by some action.
பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்களினால வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
So the action to express our devotion is called service.
நம்மளுடைய பக்தியை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான செயல்முறையானது தொண்டு சேவை அப்படினு சொல்லப்படுது.
So service means a particular action that we do with the intention of pleasing the Lord.
சேவை அப்படிங்கிறது பகவானை திருப்தி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு நம்ம செய்யக்கூடிய செயல்கள்.
And the best way to do that is to do that act to please the Lord without asking for anything for herself.
அதை செய்யறதுக்கான மிக சிறந்த வழிமுறை என்ன அப்படினா, பகவான் கிட்ட நமக்காக அப்படினு சொல்லி எதையுமே கேட்காம அவருக்கு சேவை பண்றதுதான்.
Usually we have the habit of asking for things.
பொதுவா நமக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படினா, ஏதாவது விஷயங்களை நாம அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டுறோம்.
Particularly when we go to the temple.
அதுக்காக தான் நாம கோயிலுக்கு போறதுக்கு விருப்பப்படுறோம்.
So we get an idea to go to the temple and then we make a list of all the things we're going to ask for.
நாம அப்படி கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நாம அங்க போய் என்ன கேப்போம் அப்படினு சொல்லி ஒரு பட்டியலே போட்டு வச்சிருவோம்.
So some of the scriptures say tell you the different prayers. Please give me wealth, please give me money, please give me fame, please give me long life, please give me good health, please give me good family, etc. So big long prayers of what you should ask for.
சில சாஸ்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகள் சில கொடுத்துருப்பாங்க. பகவானே, தயவுசெய்து எனக்கு செல்வத்தை கொடுங்க, தயவுசெய்து எனக்கு பணத்தை கொடுங்க, தயவுசெய்து எனக்கு வீட்டை கொடுங்க, தயவுசெய்து எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரார்த்தனைகள் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம்.
Certainly the Supreme Lord can give all of these things.
நிச்சயமா முழுமுதற் கடவுளால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்க முடியும்.
However, bhakti means we want to serve the Lord not because we want things but simply to please the Lord.
ana bhakti appadina nama edho avarkitta irundha sila porugala vaangaradhukaga avarku seva pandrathu kedaiyadhu avarku avare thrupti paduthadhukaga seiyakudiya seyalgal.
So this process, as I said, is non material.
adanalae indha valimuraiyanadhu na munniye sonna mari bhautigamanadhu alla.
So we should not begin to mix this process with our material desires.
அதனாலே நம்மளுடைய பௌதிக ஆசைகளோட இந்த வழிமுறையை கலக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்ய கூடாது.
In this way it is the most powerful process to get the highest bliss.
அதன் மூலமா மிக உயர்ந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு இது மிக சிறந்த வழிமுறையாக திகழும்.
So as I said, the deity provides an opportunity to serve the Supreme Lord.
எப்படி விக்கிரகமானது முழுமுதற் கடவுளுக்கு நம்ம சேவை பண்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்கின்றது.
And we should offer to the Lord without asking for things for ourselves.
நமக்குன்னு எதையுமே கேட்காம அவருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்யணும்.
This will help us develop an attitude of affection for the Supreme Lord.
இதன் மூலமா நம்ம முழுமுதற் கடவுள் மேல ஒரு பற்றுதலை வளர்த்துக்கொள்வோம். அதற்கு இது உதவும்.
So what do we offer to the Lord?
அப்படி நாம பகவானுக்கு எதை அர்ப்பணம் செய்ய முடியும்?
In Bhagavad Gita, Krishna says, you can offer me a leaf, like a tulsi leaf, or a fruit, or a flower.
Bhagavad Gita, Krishna solra, ninga enakku oru ilaiyai kudukalam, tulasi ilaiyai, alladhu oru palathai kudukalam, alladhu poovai kudukalam.
Now, of course, we can say, well, Supreme Lord owns everything anyway. What is the satisfaction of getting a material fruit or a material flower? So the real purpose of offering these different things is to express our devotion.
இந்த பொருட்களை நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா நம்ம நம்மளுடைய பக்தியை அவர்கிட்ட வெளிப்படுத்துறோம். அதுதான் முக்கியம் இங்க.
And when we do so, the fruit or the flower changes.
நாம அப்படி செய்யும்போது அந்த பூ அல்லது பழமானது மாறிவிடுகிறது.
It is no longer a material fruit or a material flower.
அதுக்கப்புறம் அந்த பழமும் பூவும் சாதாரண பௌதிக பழமோ பூவோ கிடையாது.
Because it has been offered to the Lord, it has spiritual effect.
அது பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டதுனால அதுக்கு அதுல ஆன்மீக சக்தி இருக்கு.
So we call this object, after it is offered to the Lord, prasadam, the mercy of the Lord.
பகவானுக்கு இந்த பொருட்கள் அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பிரசாதம்னு சொல்றோம், பகவானுடைய கருணை அப்படின்னு சொல்றோம்.
So this is a way we can get the mercy of the Lord by offering something to him.
இப்படி சில பொருட்களை அவருக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா நம்ம அவருடைய கருணையை பெற முடியும்.
Another simple way we can offer something to the Lord is by chanting his name.
இன்னொரு எளிமையான முறை நம்ம அவருக்கு அர்ப்பணம் செய்யறதுக்கு, அது அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது.
This is called kirtan.
இது கீர்த்தனம் அப்படின்னு அழைக்கப்படுது.
Kirtan means glorification.
கீர்த்தனம் அப்படினா புகழ்றதுன்னு பொருள்.
So when we chant the name of the Lord, the Hare Krishna mantra, this is a glorification. It is an offering of praise to Krishna.
நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும்போது அது கிருஷ்ணரை புகழக்கூடியது. கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு புகழ்ச்சி ஆகும் அது.
Of all the different processes, this is considered to be the most powerful process of all.
எல்லா வழிமுறைகளிலும் இந்த கீர்த்தனமானது மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறையாக சொல்லப்படுகிறது.
So, better than offering a fruit or a flower is to simply chant the name of the Lord.
நம்ம பூவோ பழமோ அர்ப்பணிக்கிறதுக்கு பதிலா சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்றது.
This is considered to be the supreme process of purification and spiritualization in the age of Kali.
நம்ம நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்றதுக்கும் ஆன்மீகமயமாக மாற்றிக்கொள்வதற்கும் இதுவே மிக உயர்ந்த சிறந்த வழிமுறையாக சொல்லப்படுகிறது.
Or we can combine the processes.
இல்ல நம்ம இந்த வழிமுறை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து செய்யலாம்.
We can chant the name of the Lord and we can also offer the fruit or the flower.
நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லலாம், அதே சமயத்துல அவருக்கு பூவோ பழமோ நைவேத்தியமும் செய்யலாம்.
So this provides us, the temple provides us with an opportunity for serving the Lord and getting the mercy of the Lord.
இவரி கோயிலானது நமக்கு பகவானுக்கு சேவை பண்றதுக்கும் அவர்கிட்ட இருந்து கருணையை பெறுறதுக்கும் வாய்ப்பை அளிக்கின்றது.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
Well, according to yugas, there's different amounts of devotees. So in Kali Yuga, definitely there's less devotees and more materialists. In the other yugas, Satya Yuga, there's more dharma and more religion. And gradually as we go to Kali Yuga, there's only one quarter of that left. So therefore, we can expect more people absorbed in enjoying in the material world and less people pursuing spiritual life.
Our Kali Gekrar. பக்தியானது பக்தர்களால கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல நிறைய மக்கள் பக்தர்கள் இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்களே, அது எப்படி நம்ம எப்படி மக்கள் பக்தியை பெறுவார்கள் அப்படின்னு மகாராஜ் சொல்றார். அது நம்ம இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்து இருக்கு. சத்தியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பக்தர்களாக இருந்தார்கள். காலப்போக்கில் கலியுகத்துல பார்த்தோம்னா ஒரு கால் பங்கு தான் தர்மமானது இருக்கு. அதனால நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் மக்கள் வந்து பக்தியில ஆர்வம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி.
Nevertheless, Nam Sankirtan and worship of Krishna is considered to be the most effective way in Kali Yuga to combat that dharma.
அப்படி இருந்தால் கூட அந்த அதர்மத்தை வெற்றி கொள்றதுக்கு கலியுகத்துல நாம சங்கீர்த்தனமும் விக்கிரக வழிபாடும் மிக சக்தி வாய்ந்த வழிமுறைகளாக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன.
Should we be situated in Sattva-gun? What devotee, you mean? A devotee should be in Sattva-gun? A devotee is actually beyond the gunas.
Bhakti
is nirguna.
Bhakti ananda nirguna.
Of course, we know that devotees are not absolutely pure in the sense that they're not all on the stage of prema. Nevertheless, in that they practice bhakti, that is nirguna.
பக்தர்கள் நம்ம மேல மேல்நிலையில பிரேம பக்தியில இருக்கிறாங்க, அப்படி இல்ல அப்படிங்கறனால நம்ம வந்து பக்தர்கள் கீழ்நிலையில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யார் ஒருத்தவங்க பக்தியை பயிற்சி செய்றாங்களோ அந்த பக்தி வழிமுறையானது நிர்குணம் அப்படிங்கறனால அவங்களும் நிர்குணத்துல இருக்காங்க.
The name of the Lord is nirguna.
பகவானுடைய நாமமானது நிர்குணம்.
In that they practice bhakti, that is beyond the gunas.
கேக்குற நிறைய பிரச்சாரகர்கள் அவங்க வந்து சத்து குணத்து அவங்க வந்து நிர்குணத்துல இல்ல சத்து குணத்துக்கு மேல இல்ல அப்ப எப்படின்னு கேக்குற மகாராஷ்டிரா அவங்க பக்தியை பயிற்சி செய்யறதுனால அவங்க அந்த அந்த பயிற்சியானது நிர்குணங்கிற.
So they may have an artas etc, but actually when they practice bhakti they are beyond the gunas.
அவங்க கிட்ட அனர்த்தங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவங்க பக்தியை பயிற்சி செய்யறதுனால அவங்க நிர்குணத்துல இருக்கிறாங்க.
When preaching or doing bhakti, then it is that act is beyond the gunas.
Okay, kar, ninga abdina anda bhaktar bhakti payichi seiyakoodi anda nerathla nirgunathla irukkarara abdina appdin solalam anda pracharam anumbodhu abingiradhu kedaiyadhu payichi seiyumbodhum avar anda seyal bhakti ingra anda seyal anadhu nirgunathla irukkakoodiyadhu.
Well, that's the progress of bhakti where you go through anarjana, vritti, nishta, ruchi, asakti, bhava, and prema.
And
when it's prema, then it is permanent.
அதே நிலையில எப்படி ஒருத்தர் நிலை பெற முடியும், அதே அந்த நிலையை விட்டு விலகாம எப்படி இருக்க முடியும் கேக்குற அதுதான் வழிமுறை இருக்கு. அனர்த்த நிவிருத்தி நிஷ்டா ருச்சி ஆசக்தி பாவா பிரேமா அப்படின்னு ஒருத்தர் உயர்வு பெறணும். அப்படி உயர்ந்த நிலைக்கு வரும்போது அப்ப அவர் முற்றிலும் விடுபட்ட நிலை இருப்பார்.
ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்க. நம்ம இப்போ வந்து பகவானோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஹரே கிருஷ்ணா. வர்ற மே 4 தேதி வந்து தமிழ் பிடிசி பகவத் தர்சனத்தோட விழா வந்து கும்பகோணத்தில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து சன்னியாசிஸ், மற்ற கோயில் லீடர்ஸ், அப்புறம் வந்து எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கோயிலேருந்து பக்தர்கள் வர்றாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லோரும் எல்லோரும் வரணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம பீடிஜிலேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை நைட்டு. ஸோ அந்த பஸ்ஸில் யாரும் வரணும்னா நீங்கள் வந்து அதுக்காக 700 ரூபாய் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ அதனால் எல்லோரும் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்களே வந்து கலந்துக்கிறனா கூட நீங்களே வந்து கலந்துக்கலாம். நாலாம் தேதி காலையில் சனிக்கிழமை அங்கே ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஆரத்தி முடிஞ்சோன்னா எல்லாரும் வந்து உக்காருங்க, நம்ம வந்து பகவானோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணலாம் ஒரு முறை.
ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரி ஹரி. ராம ராம, ஹரி ஹரி, ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி.
எல்லாரும் பாருங்க.
ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி, ஹரி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி. கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி. ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி. ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி. ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம, ராம ராம, ஹரி ஹரி.
எல்லாரும் வந்து உட்காருங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கொஞ்சம் வந்து உட்காருங்க.
ஹரி ராம, ராம ராம.
ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து எல்லாரும் வாங்க, நம்ம ஜபம் பண்றத பத்தி பார்க்கலாம் ஒரு 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 முறை. ஹரே கிருஷ்ணா.
ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரி ஹரி, ஹரி ராம, ஹரி ராம், ராம் ராம, ஹரி ஹரி, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரி ஹரி.
பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் தம்.